ஞாயிறு சிந்தனை.
எப்போது ஜெபிப்பது? எப்படி ஜெபிப்பது? எங்கே, எதற்காக, ஏன் ஜெபிப்பது? அன்புள்ளங்களே, இப்படி ஜெபம் குறித்த பல கேள்விகள் நம்மில் அடிக்கடி எழுகின்றன. சீடர்களுக்கும் இந்த கேள்விகள் எழுந்தன. இயேசுவிடம் கேட்க அவர்களுக்கு ஆவல், நல்ல தருணத்திற்காக காத்திருந்தனர். அன்று
இயேசு ஓரிடத்தில் இறைவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார்.
நமது ஞாயிறு சிந்தனைக்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ள லூக்கா நற்செய்தி 11 அதிகாரம் இப்படி ஆரம்பமாகின்றது. ஜெபிக்க கத்து கொடுங்க அப்படின்னு சீடர் கேட்டதும், இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்துக்காக காத்து கொண்டிருந்தவரை போல இயேசு உடனே ஜெபிப்பது பற்றிய அழகான பாடத்தை சொல்லித்தந்தார். ஜெபத்தை பற்றி நீண்டதொரு அறிவுபூர்வமான விளக்கங்களையெல்லாம் இயேசு சொல்லலை. அவர் சொல்லித்தந்ததெல்லாம் ஒரு ஜெபம், ஒரு கதை, ஒரு நம்பிக்கை கூற்று, ஒரு எச்சரிக்கை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இயேசு சொல்லித்தந்த அந்த ஜெபம் உலக புகழ்பெற்ற ஒரு ஜெபம். உலக ஜெபங்கள், யூனிவர்சல் பிரேயர்ஸ் என்று தகவல்களை தேடினா இந்த ஜெபம் கட்டாய முதல் இடத்தை பிடிக்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஜெபம் கிறிஸ்தவர்கள் நடத்தும் பள்ளிகளில் பயிலுகின்ற மற்றவர்களுடைய மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும். அன்புள்ளங்களே, உலகின் மக்கள் தொகை 700 கோடியை எட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களில் கட்டாயம் 300 கோடி மக்களுக்காகிலும் இந்த ஜெபம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அழகான இந்த ஜெபத்தை சொல்லித்தந்த இயேசு அதைத் தொடர்ந்து ஒரு கதையும் சொன்னார். அவர் சொன்ன கதையில ஜெபிப்பதற்கு நேரம், காலம், வழிமுறைகள் இதெல்லாம் கிடையாது என்பதை மறைமுகமாக வலியுறுத்தினார். ஜெபத்தின் தேவை, வலிமை இவைகளையெல்லாம் கூறுகின்ற அற்புதமான கதைகள் பல இருக்கின்றன. அவைகளில் எனக்கு அதிகம் பிடித்த 2 கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். 2 குழந்தைகள் ஜெபிக்கிறார்கள், நமக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளோட உணவு விடுதிக்கு சென்றார். சாப்பிட்றதுக்கு முன்னால் அவர்களுடைய 6 வயது சிறுவன் தான் ஜெபிக்க விரும்புவதாக சொன்னான். அதுக்கப்புறம் கண்களை மூடி ஜெபத்தை ஆரம்பித்தான். இறைவா, நீர் நல்லவர், எல்லாம் வல்லவர். நீர் எங்களுக்கு தரப்போகும் இந்த உணவுக்காக நன்றி. உணவுக்கு பின் அம்மா வாங்கி தரப்போகும் ஐஸ்கிரீமுக்கு இன்னும் அதிகமாக நன்றி. ஆமென். இப்படி அவன் ஜெபித்து முடித்தான். ஐஸ்கிரீம் கிடைக்கணுங்கிற ஆர்வத்தில் அவன் சொன்ன ஜெபம் கொஞ்சம் சத்தமாக இருந்ததுனால அந்த உணவு விடுதியில் மற்ற மேஜைகளில் அமர்ந்திருந்தவர்களும் அந்த ஜெபத்தை கேட்டாங்க, சிரித்தாங்க. அவனுக்கு அடுத்த மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஜெபம் சொல்லக்கூட தெரியல, கடவுள்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு ஒரு ஜெபமா என்று அவர் சலித்து கொண்டார். இதை கேட்டதும் ஜெபம் சொன்ன அந்த குழந்தையினுடைய முகம் வாடியது. அம்மா, நான் சொன்ன ஜெபம் தப்பாம்மா? கடவுள் என் மேலே கோபப்படுவாரா என்று கண்களில் நீர்மல்க அந்த பையன் கேட்டான். அம்மா அவனை அணைத்து கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா என்று தேற்ற முயன்றார். மற்றொரு மேஜையிலிருந்து இன்னொரு வயதான பெண்மணி அந்த குழந்தையிடம் வந்து கண்களை சிமிட்டி, நான் கேட்ட ஜபங்கள்லேயே இதுதான் ரொம்ப நல்ல ஜபம் என்று அவர் சொன்னார். பின்னர் தன்னுடைய குரலை தாழ்த்தி அந்த குழந்தையிடம், பாவம் அந்த பாட்டி, அவர் கடவுள்கிட்ட இதுவரை ஐஸ்கிரீமே கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கடவுள்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது என்று சொல்லிச் சென்றார். சிறுவன் முகம் மலர்ந்தான், தன் உணவை முடித்தான். அவன் வேண்டிக் கொண்டதைப் போலவே உணவு முடிந்ததும் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தந்தார்கள். சிறுவன் அந்த ஐஸ்கிரீம் கிண்ணத்தை வாங்கியதும் முதலில் சாப்பிட நினைத்தான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை, தன்னுடைய ஜெபத்தை குறை கூறிய அந்த பாட்டி இருந்த மேஜைக்கு ஐஸ்கிரீமை எடுத்துச் சென்றான். பெரிய புன்முறுவலோடு, பாட்டி, இது உங்களுக்கு, இதை சாப்பிட்டா மனசு நல்லா ஆயிடும் என்று சொல்லி பாட்டிக்கு முன் ஐஸ்கிரீமை வைத்துவிட்டு திரும்பி வந்தான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். அன்புள்ளங்களே, எதை பற்றியும் ஜெபிக்கலாம், கடவுள்கிட்ட எதையும் கேட்கலாம்னு சொல்லித்தர்றதுக்கு குழந்தைகளை விட சிறந்த ஆசிரியர்கள் இருக்க முடியாது. ஐஸ்கிரீம் வேண்டும் என்ற சில்லறைத்தனமான வேண்டுதல்களையும் கேட்கலாம். உலகில் நீதியும் அமைதியும் நிலவ வேண்டும் என்ற பெரிய வேண்டுதல்களையும் கேட்கலாம். இயேசு சொல்லித்தந்த அந்த அழகான ஜபத்தை கொஞ்சம் ஆராய்ந்தால் இந்த உண்மை தெரியும். கடவுளின் அரசு வரவேண்டும் என்ற பெரியதொரு கனவையும், எங்கள் அனுதின உணவை தாரும் என்ற மிகச்சாதாரண விண்ணப்பத்தையும் இந்த ஜபம் கூறுகின்றது. எங்களுக்கு உணவை தாரும், எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், மன்னிப்பது எப்படி என்று எங்களுக்கு சொல்லித்தாரும், சோதனைகள் தீமைகள் இவைகளிலிருந்து எங்களை காத்தருளும். இப்படி இயேசுவினுடைய ஜபத்தில் கூறப்பட்டுள்ள பல விண்ணப்பங்கள் மிக மிக எளிமையான, ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் அடிப்படையில் தேவையான விண்ணப்பங்கள். குழந்தை மனம் கொண்டு ஜபிக்கும்போது அது இறைமகன் இயேசு சொல்லித்தந்த அந்த ஜபத்தைப் போலவே இருக்கும். அன்புள்ளங்களே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள முதல் வாசகம் தொடக்க நூல் 18:20-32. இந்த வாசகத்தின் மூலம் ஜபத்தின் மற்றொரு அம்சத்தை நாம் உணரலாம். ஜபம் என்பது கடவுளோடு நாம் கொள்ளும் உரையாடல். சில சமயங்களில் இந்த உரையாடல் உரசலாகி உஷ்ணமாகி கடவுளோடு எழுகின்ற வாக்குவாதமாகவும் மாறும். ஒரு நகரத்தை காப்பாற்ற ஆபிரகாம் இறைவனோடு பேரம் பேசுகின்ற இந்த முயற்சி ஒரு ஜபம். கடவுள் மட்டில் ஆபிரகாமுக்கு பாசமும் உண்டு, பயமும் உண்டு. எனவே 50 பேர் இருந்தா இந்த நகரத்தை காப்பாற்றுவீங்களா என்று ஆரம்பித்து 45-40 பேர் என்று படிப்படியாக குறைத்து கடைசியில 10 பேர் என்ற அளவுக்கு கடவுளை இழுத்து வருகின்றார் ஆபிரகாம். சந்தையில் நாம் பேசும் பேரம் போல இது தெரிந்தாலும், ஒரு நகரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆபிரகாமின் ஆதங்கம் இதை ஒரு ஜபமாக மாற்றுகின்றது. நல்லது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆபிரகாமோடு சேர்ந்து கடவுளும் போராடுவது இந்த வாசகத்தில் அழகாக வெளிப்படுகின்றது. அன்பர்களே, தொடக்க நூல் 18:20-32 கூறப்பட்டுள்ள இந்த சம்பவத்தை இன்று ஒருமுறை வாசித்து பாருங்கள், பயன்பெறுவீர்கள். அன்புள்ளங்களே, ஜெபத்தையும் குழந்தையையும் இணைத்து சொல்லப்பட்டுள்ள மற்றொரு கதை இதோ. பள்ளிச் சிறுவர்கள் மத்தியில் போட்டி ஒன்று நடைபெற்றது. அவரவர் வீட்டில் செய்த கார் பொம்மைகளில் எந்த கார் அதிக வேகமாக செல்லக்கூடியது என்பதை தீர்மானிக்கும் போட்டி. மற்ற சிறுவர்களின் வீடுகளில் அந்தந்த சிறுவர்களுடன் பெற்றோரும் சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டதால் அவர்கள் கொண்டு வந்திருந்த கார் பொம்மைகள் மிக மிக அழகாக இருந்தன. கில்பர்ட் என்ற சிறுவனுடைய தந்தைக்கு இதுபோன்ற விளையாட்டுகளில் கில்பர்ட்டுடைய மகிழ்வில் அதிகமான அக்கறை இல்லை. எனவே கில்பர்ட் அவனாகவே தனித்து அந்த காரை வடிவமைத்தான். போட்டிக்கு வைக்கப்பட்டிருந்த எல்லா கார் பொம்மைகளிலும் பார்க்க பரிதாபமாயிருந்தது கில்பர்ட்டின் கார்தான். அவன் காரை பார்த்த மற்ற குழந்தைகள் கேலி செய்தனர். போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னால் திடீரென கில்பர்ட் முழந்தாள் படியிட்டான். தன் காரை கையில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி ஜெபித்தான். பின்னர் அந்த காரை பந்தயத்தில் வைத்தான். பந்தயத்தில் கில்பர்ட் கார் வென்றது. இதைக் கண்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆசிரியர் உடனே கில்பர்ட்டிடம் வந்தார். நீ வெற்றி பெறணும்னு ஜெபிச்சதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சுப்பா என்று அவனை புகழ்ந்தார். நான் வெற்றி பெறணும்னு வேண்டல சார் என்று அவன் சொன்னதும் அனைவரும் இன்னும் ஆச்சரியத்தோடு அமைதியாக அவனை பார்த்தனர். மற்றவங்களை தோக்கடிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டது சரியான ஜபம் இல்லை சார் என்றான் கில்பர்ட் அழுத்தம் திருத்தமாக. அப்புறம் எதுக்கு வேண்டன என்று ஆசிரியர் கேட்டதும் கில்பர்ட், இந்த போட்டியினுடைய முடிவில் நான் தோத்து போயிட்டா என்னை அழாமல் காப்பாத்துங்க இறைவா என்றுதான் நான் வேண்டிக்கிட்டேன் என்று சொன்னான். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கடவுளை நிர்பந்திக்கும் ஜபங்களை விட அந்த வெற்றி தோல்விகளை சந்திக்கும் மனப்பக்குவத்தை வேண்டி ஜபிப்பது மிகவும் சிறந்தது. கடவுளுக்கு தெரியாதா நமக்கு எது நல்லது என்று கில்பர்ட் சொல்லித்தரும் இந்த பாடம் அற்புதமான பாடம். அன்பர்களே, என் தோளிலிருந்து சுமைகளை எடுத்துவிடும் என்று நான் இறைவனை வேண்டவில்லை. ஆனால் அந்த சுமைகளை தாங்கும் வண்ணம் என் தோள்களுக்கு வலிமையை தாரும் என்று வேண்டினேன். இப்படி ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டி என் நினைவுக்கு இப்போது வருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, குழந்தை மனதை வளர்த்து கொண்டால் ஜெபம் எளிதாகும். குழந்தைகளைப் போல் நம்மை இயேசு மாறச் சொன்னதற்கு இதுவும் ஒரு காரணம். இயேசு இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியில் குழந்தை தந்தை உறவை பற்றியும் விண்ணகத்தந்தையை பற்றியும் ஒரு தெளிவை எடுத்துச் சொல்லி வேண்டுவது எப்படி என்ற தன்னுடைய பாடங்களை அவர் நிறைவு செய்கின்றார். நாமும் இந்த பாடங்களோடு இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளோடு நம்முடைய சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
மேலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.